அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சத்யா. இன்றைக்கு ஜனசக்தி நவம்பர் 28 முதல் டிசம்பர் 4 வரைக்குமான இதழில் வெளிவந்த ஒரு கட்டுரையை குறித்து நான் பேசப்போகிறேன். அக்கட்டுரையை எழுதியவர் தோழர் ஜி மஞ்சுளா அவர்கள். இந்த கட்டுரை சமகால சமூக பிரச்சனையை குறித்து மிக தெளிவாக முன்வைத்த ஒரு கட்டுரை. ஸோ இந்த தொகுப்பை இங்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். கேட்டுவிட்டு உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். கட்டுரையாளர் தோழர் ஜி மஞ்சுளா. கடந்த வாரம் 11 தேதி கோவை ஆர்எஸ்புரம் பள்ளி மாணவி ஆசிரியர் மிதுன் சக்கரவர்த்தியால் பாலியல் தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்ட நிகழ்வு பெண்கள் மீதான பாலியல் வன்முறைகளை பற்றி மீண்டும் ஒரு அதிர்வலையை தமிழகம் முழுவதும் ஏற்படுத்தியுள்ளது. அதற்கான போராட்டங்கள் மாணவர்கள் மற்றும் முற்போக்கு சக்திகளால் முன்னெடுக்கப்பட்டு பாலியல் தொல்லை செய்த ஆசிரியர் மற்றும் பள்ளியின் முதல்வர் மீரா ஜாக்சன் ஆகியோர் மீது பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் 2012 போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதியப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட மாணவி 18 வயதிற்குட்பட்டவர் என்பதால் இச்சட்டத்தின் கீழ் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இச்சம்பவத்தை ஒட்டியும் அதன் பின்னும் அதிகம் எழுப்பப்படும் கோரிக்கைகளில் ஒன்று அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பாலியல் புகார் கமிட்டிகள் அமைக்கப்பட வேண்டும் என்பது. பணியிடத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் தடுத்தல் தடை மற்றும் குறை தீர்ப்பு சட்டம் 2013 அனைத்து பணியிடங்களிலும் பாலியல் புகார் கமிட்டிகள் அமைப்பதற்கு வகை செய்கிறது. அதன்படி அதன் வழிகாட்டல்படி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளிலும் புகார் கமிட்டிகள் அமைக்கலாம். ஆனால் பெண்களை பாலியல் வன்முறை தொல்லைகளில் இருந்து பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்ட இச்சட்டம் பெண்களுக்கு பாதகமான பல அம்சங்களுடன் சட்டமாக்கப்பட்டுள்ளதால் அவற்றை பற்றி நாம் பேச வேண்டியது அவசியமாகிறது. 1990 ஆண்டு ராஜஸ்தான் மாநிலத்தின் அரசாங்க பணியாளர் பன்வாரி தேவி குழந்தை திருமணம் ஒன்றை தடுத்து நிறுத்தியதால் உயர் சாதி இந்துக்களால் கொடூரமாக கூட்டு பாலியல் வன்முறை செய்யப்பட்டார். அதற்கான வழக்கில் ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை அளிக்காமல் அனைவரையும் விடுவித்தது. அப்போது பன்வாரி தேவிக்கு நீதி கிடைக்கவில்லை. இருப்பினும் பன்வாரி தேவிக்கு அளிக்கப்பட்ட நியாயமற்ற தீர்ப்புதான் பெண்களின் பணியிட பாதுகாப்பிற்காக 1997 ஆண்டு ராஜஸ்தான் மாநிலத்துக்கு எதிராக ஒரு பொதுநல வழக்கு தொடர காரணமாக அமைந்தது. அந்த பொதுநல வழக்கில்தான் உச்சநீதிமன்றம் பாலியல் துன்புறுத்தல்களை கையாள்வதற்கான நடைமுறை வழிகாட்டுதல்களை அளித்தது. அவை விசாகா வழிகாட்டு நெறிமுறைகள் என அழைக்கப்படுகிறது. அதன்பின் விசாகா வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் பணியிடத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் தடுத்தல் தடை மற்றும் குறைதீர்ப்பு மசோதா 2012 ஆண்டு செப்டம்பர் 3 தேதி மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. 2013 பிப்ரவரி 26 அன்று மாநிலங்களவையில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டு 2013 ஏப்ரல் 23 தேதி சட்டமாக்கப்பட்டது. இதனிடையே 2012 டிசம்பர் 16 தேதி டெல்லியில் ஓடும் பேருந்தில் மருத்துவ மாணவி கூட்டு பாலியல் வன்முறை செய்யப்பட்டு உயிரிழந்தார். இதனிடையே 2012 ஆண்டு டிசம்பர் 16 தேதி டெல்லியில் நம் தலைநகர் டெல்லியில் ஓடும் பேருந்தில் மருத்துவ மாணவி கூட்டு பாலியல் வன்முறை செய்யப்பட்டு உயிரிழந்தார். அதனால் இந்தியா முழுவதும் பெரும் போராட்டங்கள் நடைபெற்றன. அதன் காரணமாக பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபடுபவருக்கு உரிய தண்டனைகளை விரைந்து தருவதற்கேற்ற வகையில் குற்றவியல் சட்டத்தில் திருத்தங்கள் செய்வதற்காக 2012 டிசம்பர் 23 அன்று நீதிபதி JS வர்மா தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அக்குழு 1 காலத்தில் தனது பரிந்துரைகளை 2013 ஜனவரி 23 அன்று அறிக்கையாக சமர்ப்பித்தது. அந்த அறிக்கையில் 2012 செப்டம்பரில் மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட பணியிடத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் மசோதாவில் பெண்களுக்கு எதிரான பல அம்சங்கள் இருப்பதால் அவற்றை நீக்க வேண்டும் எனவும் விசாகா வழிகாட்டுதல்களை அம்மசோதா சரியாக பிரதிபலிக்கவில்லை என கூறி பல திருத்தங்களை தனி ஒரு அத்தியாயமாகவே வர்மா குழு பரிந்துரைத்திருந்தது. ஆனால் வர்மா குழு அளித்த பல பரிந்துரைகளை ஏற்காமலே 2013 ஏப்ரலில் இம்மசோதா சட்டமாக்கப்பட்டுவிட்டது. அதன் மோசமான விளைவுகளைத்தான் தற்போது பெண்கள் அனுபவித்து வருகின்றனர். அச்சட்டத்தில் உள்ள சட்டப்பிரிவு 10 சமரசம் என்பது பெண்களுக்கு எதிரானதாக உள்ளது. அந்த சட்டத்தில் உள்ள சட்டப்பிரிவு 10 சமரசம் என்பது பெண்களுக்கு எதிரானதாக உள்ளது. அதாவது பாதிக்கப்பட்ட பெண் அளித்துள்ள புகாருக்கான விசாரணையை துவங்கும் முன்னரே பாதிக்கப்பட்ட பெண் பிரதிவாதியுடன் புகாருக்கு ஆளானவர் பேசி சமரசமாக பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம் என சட்டம் சொல்கிறது. அதன்பின் அந்த பிரச்சனையின் மீது எந்தவித விசாரணையும் நடத்த தேவையில்லை. இந்த சட்டப்பிரிவை பயன்படுத்தி பெண்களை வலுக்கட்டாயமாக புகாரை திரும்ப பெற வைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். மேலும் பாலியல் தொல்லைகளில் சமாதான முயற்சிக்கே இடமில்லை என பெண்கள் அமைப்புகள் இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர். பெண்களை துன்புறுத்துதல், அவமானப்படுத்துதல் போன்ற பாலியல் வன்முறைகளில் சமரசம் செய்து கொள்ளும் முயற்சிகள் பெண்ணின் கண்ணியத்தை குறைப்பதாகும் என கூறி வர்மா குழுவும் இப்பிரிவை நீக்க பரிந்துரை செய்திருந்தது. ஆனால் அந்த பிரிவு நீக்கப்படாமல் சட்டமாக்கப்பட்டதால் சட்டம் இருந்தும் தீர்வு இல்லை என்ற பரிதாபகரமான நிலைமைக்கு பெண்கள் தள்ளப்பட்டுள்ளனர். சமரசம் செய்து கொள்ள சொல்வதால் பாதிக்கப்பட்ட பெண்கள் வேதனையும் அதிர்ச்சியும் அடைந்து வருகின்றனர். இது சம்பந்தமாக பல பெண்கள் எங்களுக்கு புகார் அளித்து வருகின்றனர் என கூறுகிறார் தேசிய பெண்கள் ஆணைய தலைவர் ரேகா சர்மா. இந்த சட்டப்பிரிவை நீக்க கோரியும் மேலும் சைபர் கிரைமை இச்சட்டத்தினுள் சேர்க்க கோரியும் மத்திய அரசிற்கு கடிதம் எழுத உள்ளதாக ஒரு வருடத்திற்கு முன் அவர் பத்திரிகைகளுக்கு பேட்டியளித்தார். ஆனால் இதுவரை அதற்கான முயற்சிகள் எதுவும் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரியவில்லை. பெண்கள் பாலியல் தொல்லையில் இருந்து விடுபட மேற்கொள்ளும் முதல் கட்டத்திலேயே மாபெரும் முட்டுக்கட்டையாக விளங்கி வரும் இந்த பிரிவை நீக்குவது மிகவும் அவசியமாகும். அதேபோல் பொய்யான புகார் அளிக்கும் பெண்ணிற்கு புகார்தாரருக்கு தண்டனை அளிக்க வேண்டும் என்ற பிரிவு நீக்கப்பட வேண்டும். இது சட்டத்தின் நோக்கத்தையே செல்லாததாக்கிவிடும் எனவும் வர்மா குழு கூறியது. அதுவும் நீக்கப்படாமல் சட்டத்தில் இடம் பெற்றுள்ளது. மேலும் தற்போதைய சட்டத்தில் உள்ள உள்புகார் குழு, உள்ளூர் புகார் குழு என்ற முறைகளுக்கு மாற்றாக எம்ப்ளாய்மெண்ட் ட்ரிபுனல் என்ற மாற்றையும் வர்மா குழு பரிந்துரைத்தது. ஒரு நிறுவனத்திற்குள்ளேயே புகார் குழுவை அமைப்பது பெண்கள் முன்வந்து புகார் அளிப்பதை ஊக்கப்படுத்தாது. சம்பந்தப்பட்ட நிறுவனத்திற்கு ஏற்படும் அவப்பெயரை தடுப்பதற்காக முறையான புகார் பெறாமல் இருப்பதற்கான வழிவகைகளை நிறுவனம் ஊக்குவிக்கும். கோவை ஆர்எஸ்புரம் பள்ளி மாணவி நிகழ்வில் வர்மா குழு சொன்னதுதான் நிகழ்ந்தது. எனவே எல்லா புகார்களையும் பெற்று விசாரிப்பதற்கான வகையில் தீர்ப்பாயம் அமைக்கப்பட வேண்டும் என வர்மா குழு கூறியது. தீர்ப்பாயம் எல்லா புகார்களையும் பெற்று விசாரித்து தீர்ப்பு வழங்கும். உயர் நீதிமன்ற நீதிபதி தலைமையிலான நீதிபதிகள் தேர்வு குழுவால் தீர்ப்பாய உறுப்பினர்கள் நியமனம் செய்யப்பட வேண்டும். தீர்ப்பாயத்தின் 5 உறுப்பினர்களில் 2 ஓய்வு பெற்ற நீதிபதிகளாகவும் அதில் 1 கட்டாயம் பெண்ணாக இருத்தல் வேண்டும். சமூக மற்றும் பெண்களுக்கான பணியில் சிறப்பாக பணியாற்றுபவர்கள் 2 பெண்கள் பிரச்சனையை கையாள்வதில் அனுபவமுள்ள சமூக செயற்பாட்டாளர் 1 இருக்க வேண்டும் என்பது உட்பட தீர்ப்பாயம் செயல்படுவதற்கான வழிமுறைகளையும் மிக விளக்கமாக வர்மா குழு பரிந்துரைத்தது. அதாவது மாவட்ட தாலுகா அளவிலும் ஒரு மையப்படுத்தப்பட்ட அமைப்பாக தீர்ப்பாயம் செயல்படும். தற்போதைய சட்டத்தில் உள்புகார் குழு மற்றும் உள்ளூர் புகார் குழு என 2 பிரிவுகள் உள்ளன. அதாவது தனியார் அரசாங்க அலுவலக நிர்வாக பிரிவுகள் அனைத்திலும் அமைக்கப்படும் புகார் குழு உள்புகார் குழு எனப்படும். 10 பணியாளர்களுக்கு குறைவாக பணிபுரியும் நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் பாலியல் துன்புறுத்தலால் பாதிக்கப்படும் போது புகார் தருவதற்காக ஒவ்வொரு மாவட்ட அதிகாரியால் மாவட்ட அளவில் அமைக்கப்படும் குழு உள்ளூர் புகார் குழுக்கள் எனப்படும். இந்த மாவட்ட அதிகாரி ஒவ்வொரு தாலுகா மற்றும் வட்டாரத்திற்கும் கிராமப்புறங்களில் உள்ள ஊராட்சிகளுக்கும் பழங்குடி மக்களின் பகுதிகளுக்கும் நகர்ப்புறங்களின் வார்டுகளுக்கும் புகார்களை பெறுவதற்காக ஒருங்கிணைப்பு அதிகாரி ஒருவரை நியமிக்க வேண்டும். புகார்கள் பெறப்பட்ட 7 நாட்களுக்குள் அவை உள்ளூர் புகார் குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட வேண்டும். அமைப்பு சாரா தொழிலாளர்களும் உள்ளூர் புகார் குழுவில் புகார் அளிக்கலாம். மேலும் தற்போதைய சட்டத்தின்படி பாலியல் தொல்லை நடந்த 3 மாதங்களுக்குள் பாதிக்கப்பட்ட பெண் தனது புகாரை பதிவு செய்ய வேண்டும். ஆனால் மிக ஆபத்தான அல்லது மோசமான சூழ்நிலை காரணமாக தன்னால் புகாரை 3 மாதங்களுக்குள் பதிவு செய்ய முடியவில்லை என்று பாதிக்கப்பட்ட பெண் நிரூபிக்கும் பட்சத்தில் கால அவகாசம் மேலும் 3 மாதங்களுக்கு நீட்டிக்கப்படலாம். பாலியல் துன்புறுத்தல் தொடர்ந்து நடந்த நிகழ்வு என்றால் கடைசியாக நடந்த நிகழ்விலிருந்து 3 மாதங்களுக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும். ஆனால் புகாரளிக்க எந்த கால அளவையும் நிர்ணயிக்க கூடாது எனவும் ஒவ்வொரு புகாரின் தன்மைக்கேற்ப நியாயமான கால அளவு நிர்ணயிக்கலாம் எனவும் வர்மா குழு கூறியது. மேலும் பல்கலைக்கழகங்களில் அமைக்கப்படும் பாலியல் குழுக்களுக்கு டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் புகார் குழு மாதிரியை பின்பற்ற வேண்டும் எனவும் பரிந்துரைத்துள்ளது. இதுபோன்று இன்னும் பல திருத்தங்களை இந்த சட்டம் குறித்து வர்மா குழு பரிந்துரைத்துள்ளது. ஒவ்வொரு பாலியல் துன்புறுத்தல் வன்முறையின் போதும் சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் என்ற குரல்கள் எழுகின்றன. ஆனால் அவை குற்றவாளிக்கு தண்டனையின் அளவை உயர்த்த வேண்டும் என்பதாக மட்டுமே உள்ளன. ஒரு சட்டம் முறையாக கடுமையாக அமல்படுத்தப்பட்டால்தான் உரிய தீர்வு கிடைக்கும். ஆனால் இத்தனை ஓட்டைகள் உள்ள ஒரு சட்டத்தை வைத்து கொண்டுதான் பெண்கள் போராடி கொண்டிருக்கின்றனர். சட்டத்தை அமல்படுத்த மட்டுமல்ல, சட்டங்களை பெண்களுக்கு ஆதரவாக மாற்றவும் பெண்கள் போராட வேண்டிய நிர்பந்தத்தில் உள்ளனர் என்பதே யதார்த்தமாக உள்ளது. இந்த கட்டுரை நிறைவடைந்தது. இந்த கட்டுரையை எழுதிய தோழர் ஜி மஞ்சுளா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஏனெனில் போக்சோ சட்டத்தின் அடிப்படை கருத்துக்களை படித்த பிறகு கூட எனக்கு இந்த புரிந்துணர்வு ஏற்படவில்லை. இதனை மிக மிக தெளிவாக நுட்பமாக சுட்டிக்காட்டி அந்த சட்டத்தில் உள்ள பலவீனமான அம்சங்களையும் யதார்த்தத்தில் பெண்கள் குற்றச்சாட்டுகளை மிக தெளிவாக வைக்கும் போதும் கூட சமரசம் என்ற பெயரில் அவர்களை எந்த எல்லை வரை சென்று புகார்களை பின்வாங்க வைக்கிறார்கள் என்ற ஒரு பார்வையையும் இவர் பதிவிட்டதை இக்கட்டுரையின் மூலமாக நான் புரிந்து கொண்டேன். ஆதலால் போக்சோ சட்டத்தை குறித்த விழிப்புணர்வை இங்கு சமூகத்தில் ஏற்பட வேண்டும். முக்கியமாக சிறார்களுக்கு போக்சோ சட்டத்தின் அடிப்படை அம்சங்களை நாம் கற்றுக் கொடுத்து அதே சூழ்நிலையில் இங்கு இச்சட்டத்தில் உள்ள குறைகளை நீக்குவதற்காக தொடர்ந்து ஜனநாயக ரீதியாக அனைத்து மக்களும் தங்கள் குரல்களை பதிவு செய்ய வேண்டும் என்பது எனது வெளிப்படையான ஒரு கோரிக்கை. தோழர் ஜி மஞ்சுளா அவர்களுக்கு நன்றிகள். நன்றி.